அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருப்பெயரால் உங்களை வாழ்த்தி நீதியின் பாதை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் படைத்த நீதியின் பாதையில் நீங்கள் நடக்கவும் இறைவனுடன் முழுமனதுடன் அன்பு செலுத்தவும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் வேண்டும் என்று விரும்புகிற இறைவன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவானாக. சர்வ வலிமுள்ள இரட்சகராகிய ஈசா நபியின் கதையை கொண்டிருக்கும் புனித நற்செய்தி இஞ்சில் என்ற புத்தகத்தை நாம் நீண்ட காலமாக கவனித்து வருகிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஈசா நம்மை காப்பாற்றுவார் என்று பொருள். கிறிஸ்து என்பது மேசியாவுக்கான கிரேக்க வார்த்தையாகும். அதாவது கடவுள் யாரை நியமித்தார்? ஆதமின் பிள்ளைகளை பாவத்தின் ஆதிக்கிருந்து காப்பாற்ற இறைவன் நியமித்தவர் ஈசா நபி அவர்களே. இருப்பினும் நாம் பார்த்தபடி ஈசா உண்மையில் யார் என்று பெரும்பாலான மக்கள் அடையாளம் காணவில்லை. சிலர் அவரை ஒரு தீர்க்கதரிசி என்று கருதினார்கள். ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தை கலிமத்துல்லா, வானத்திலிருந்து வந்து பூமியில் ஒரு மனிதனாக தோன்றினார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சிலர் பிரதான ஆசாரியர்களையும் யூதர்களின் ஆட்சியாளர்களையும் போலவே அவர் மீது மிகுந்த பொறாமை கொண்டார்கள். இறுதியில் அவரை சிலுவையில் தொங்கவிட்டு அவரை கொன்றார்கள். இருப்பினும் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் இறைவன் முன்பே திட்டமிட்டு அறிந்திருந்தார். சிலுவையில் மசீகின் மரணம் இறைவன் தனது தீர்க்கதரிசிகள் மூலம் நீண்ட காலத்திற்கு முன்பே அறிவித்த திட்டத்துடன் சரியான உடன்பாட்டில் இருந்தது. எங்கள் கடைசி நிகழ்ச்சியில் இறைவன் மூன்றாம் நாளில் ஈசாவை மீண்டும் உயிர்ப்பித்ததை கண்டோம். ஆதமின் பிள்ளைகளை பாவத்தின் சக்தி, மரண பயம் மற்றும் நரகத்தின் தண்டனையிலிருந்து மீட்பதற்கான முழு ஊதியமாக ஈசா சிந்திய ரத்தத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டார் என்பதை ஈசாவின் உயிர்த்தெழுதல் நிரூபிக்கிறது. ஈசா உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு தோன்றியதை கண்டோம். வீரர்கள் தம் கைகளிலும் கால்களிலும் விலாவிலும் துளைத்த வடுக்களை காட்டினார். அவர் உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க ஈசா தம்முடைய சீஷர்களுடன் சாப்பிட்டார் என்பதையும் வாசிக்கிறோம். நற்செய்தியின் புத்தகத்தில் இஞ்சிலில் 40 நாள் காலங்களில் ஈசா தம்முடைய சீஷர்களுக்கு எவ்வாறு தோன்றினார், அவர்களுடன் இறைவனின் ராஜ்யத்தை பற்றி பேசினார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஈசா நபி தம்முடைய 500 மேற்பட்ட சீடர்களுக்கு ஒரே நேரத்தில் தோன்றி காட்சியளித்தார். இன்று இறைவனின் உதவியுடன் ஈசா நபிக்கு இறைவன் அளித்துள்ள மகத்தான அதிகாரத்தை பற்றி நாம் கேள்விப்படுவோம். ஈசா தம்முடைய சீஷர்களை பிரிந்து பரலோகத்திற்கு ஏறிய விதம் எப்படி என்று பார்ப்போம். மத்திய நற்செய்தியின் கடைசி அத்தியாயத்தில் இன்று நம் ஆய்வை தொடங்குகிறோம். வேதம் கூறுகிறது, மத்திய 28 சுரா 14-20 ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஈசா தம்முடைய சீஷரிடம் சொன்னதை நீங்கள் கேட்டீர்களா? அவர் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, ஆகையால் போய் எல்லா ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்றார். பரலோகத்திலும் பூமியிலும் தனக்கு எல்லா அதிகாரமும் இருப்பதாக ஈசா ஏன் சொன்னார்? மூசா நபியின் தோராவில் எங்கள் ஆய்வுகளில் இறைவன் முதல் மனிதரான ஆதமை எவ்வாறு படைத்தார் என்பதை கண்டோம். இறைவன் படைத்த அனைத்தையும் ஆள்வதற்கு இறைவன் ஆதமுக்கு அதிகாரம் கொடுத்தான் என்று படித்தோம். ஆதம் தன்னுடன் வாழவும் அவருடன் என்றென்றும் ஆட்சி செய்யவும் இறைவன் விரும்பினான். ஆனால் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படியாத நாளில் ஆதம் அந்த அதிகாரத்தை இழந்து விட்டான். நன்மை தீமை பற்றிய அறிவின் மரத்தின் கனியை சாப்பிட்டான். ஆதம் எங்கள் முன்னோர் என்பதால் நாமும் இறைவனுடன் வாழ்வதற்கும் ஆட்சி செய்வதற்கும் உள்ள பாக்கியத்தை அல்லது அதிகாரத்தை இழந்து விட்டோம். ஆதமை போலவே நாம் அனைவரும் பாவிகள், பாவத்தின் ராஜ்யத்தில் பிறந்தவர்கள். இறைவனிடமிருந்தும் அவருடைய கம்பீரமான மகிமையிலிருந்தும் விழுந்து விட்டோம். இருப்பினும் நாங்கள் இறைவனை புகழ்கிறோம். ஏனென்றால் ஆதமின் பிள்ளைகளுக்கு இறைவனிடம் திரும்பி வந்து அவருடைய மகிமை மற்றும் ராஜ்யத்தில் பங்கு பெறக்கூடிய ஒரு கதவை திறக்க கடவுள் ஒரு திட்டத்தை வடிவமைத்ததாக நபி அவர்களின் எழுத்துக்கள் காட்டுகின்றன. அந்த கதவு என்பது பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த மேசியா. மக்களை தங்கள் பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்துவதற்கும் இறைவனிடம் கொண்டு வருவதற்கும் ஒரு குர்பானாக அவருடைய ரத்தம் ஊற்றுவதற்காக ஈசா மசீஹ் ஆதமை போல சோதிக்கப்பட்டார். ஆனால் ஈசா பாவம் செய்யவில்லை. இறைவன் பரிபூர்ணராகவும் பரிசுத்தராகவும் இருப்பதைப் போலவே அவர் பரிபூர்ணராகவும் பரிசுத்தராகவும் இருந்தார். அவரை தன் மகன் என்று அழைக்க கடவுள் வெட்கப்படாததற்கு அதுவே காரணம். இவ்வாறு பாவத்தை நீக்குவதற்கான ஒரு குர்பானாக ஈசா தம் உயிரை கொடுத்த பின் இறைவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவரை அனைவருக்கும் இறைவனாக ஆக்கி பரலோகத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்தார். ஈசா எல்லாவற்றிற்கும் இறைவன் என்றால் நம் உலகம் ஏன் இன்னும் பிரச்சனையும் பாவம் நிறைந்திருக்கிறது என்று சிலர் கேள்வி கேட்பார்கள். பரிசுத்த வேதாகமும் இவ்வாறு கூறும்போது பதில் கிடைக்கிறது. 1 கொரிந்தியர் 15:22-24 வெளிப்படுத்தல் 21:4 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. அந்த வசனங்களிலிருந்தும் இறைவனுடைய வார்த்தையில் உள்ள பல வசனங்களிலிருந்தும் ஈசா எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தவும் அனைவருக்கும் நியாயம் தீர்க்கவும் இறைவன் எல்லா அதிகாரத்தையும் ஈசாவுக்கு அளித்துள்ளார் என்பதை அறிகிறோம். இருப்பினும் அவர் இதுவரை எல்லாவற்றையும் உண்மையான கட்டுப்பாட்டில் எடுக்கவில்லை. உலக மக்களை இன்னும் தீர்ப்பளிக்கவில்லை. ஒரு நாள் ஈசா நபி பூமிக்கு திரும்புவார். அவர் திரும்பி வரும்போது அவர் இந்த உலகத்தின் கட்டுப்பாட்டை கொண்டு எல்லாவற்றையும் மீண்டும் புதிதாக ஆக்குவார். ஆகையால் நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பவும் அவரிடம் திரும்பி ஈசா மசீகின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் அடிப்படையில் ரட்சிப்பின் நற்செய்தியை நம்பவும் இறைவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். நீங்கள் உண்மையிலேயே நம்பினால் இறைவன் உங்கள் எல்லா பாவங்களையும் ஈசா நபியின் நாமத்தில் மன்னிப்பார். பரிசுத்த ஆவியின் சக்தியால் உங்கள் இருதயத்தை புதிதாக ஆக்குவான். மேலும் இறைவனோடு என்றென்றும் உங்களுக்கு சமாதானத்தை அளிப்பான். நீங்கள் ஈசா நபியிடம் ஈமான் கொண்டால் அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் உங்களிடம் வந்து அவருடைய ராஜ்யத்தை உங்கள் இருதயத்தில் நிலைநாட்டுவார். உலகத்தை நியாயந்திருக்க அவர் திரும்பி வரும் வரை ஈசா நபி மாறமாட்டார். ஆனால் அவர் இன்று உங்களை மாற்ற முடியும். உங்கள் இருதயத்தில் அவருடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட அவரை அனுமதிப்பீர்களா? அன்புள்ள நண்பரே, உங்கள் பாவங்களை நீக்கி புதிய மற்றும் தூய்மையான இதயத்தை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு இரட்சகரை இறைவன் உங்களுக்கு அனுப்பியுள்ளார். உலக மீட்பராகிய ஈசா நபியை பற்றிய உண்மையை நீங்கள் நம்பினால் நீங்கள் சொர்க்கத்தின் மகிமையில் இறைவனோடு நித்தியத்தை செலவிடுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இருப்பினும் இறைவன் அனுப்பிய இரட்சகரை நீங்கள் புறக்கணித்தால் அவர் இறுதியாக உங்கள் நீதிபதியாகி விடுவார். வேதம் இவ்வாறு அதை பற்றி பேசுகிறது. 2 தீமோத்தேயு 1:7-10 வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலேயே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். நண்பர்களே, இறைவனுடைய வார்த்தை தெளிவாக உள்ளது. ஈசா நபியின் சிலுவையில் மரித்ததையும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்பட்டதையும் பற்றிய நற்செய்தியை உண்மையாக நம்புபவர் ரட்சிக்கப்படுவார் என்று அது நமக்கு சொல்லுகிறது. இருப்பினும் அதை நம்பாத எவரும் தண்டிக்கப்படுவார். உங்கள் பாவத்தின் கடனை என்றென்றும் அழிக்கக்கூடிய குர்பானாக ஈசா தம் இரத்தத்தை சிந்தினார். ஆனால் ஈசா உங்களுக்காக சிந்திய இரத்தத்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் நம்பவில்லை என்றால் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. ஏனெனில் வேதம் கூறுகிறது, யோவான் 3:16-18 ஆயத்தையும் மத்தேயு 28:18-20 ஆயத்துகளையும் அப்போஸ்தலர் 1:4-5 ஆயத்துகளையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கணி தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு புரிந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். அன்றையும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஈசா சொன்னதை நீங்கள் கேட்டீர்களா? பரலோகத்தில் உள்ள தம்முடைய பிதாவே ஆலோசகரை பரிசுத்த ஆவியானவரை தங்களுக்கு அனுப்புவார் என்று ஈசா தம்முடைய சீஷர்களுக்கு வாக்குறுதி அளித்ததை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அவர்கள் தூய்மைப்படுத்தப்படுகிறார்கள், புதுப்பிக்கப்படுகிறார்கள், அவர்கள் பலப்படுத்தப்படுகிறார்கள் மற்றும் அனைத்து உண்மைக்கும் வழிகாட்டுகிறார். விரைவில் வரவிருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்காக எருசலேமில் காத்திருக்கும்படி அவர் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டதை இப்பொழுது நாம் கேள்விப்படுகிறோம். நம்முடைய அடுத்த பாடத்தில் இறைவன் விரும்பினால் இன்ஷா அல்லாஹ் பரிசுத்த ஆவியானவர் ஈசா வாக்குறுதி அளித்தபடியே அவருடைய சீஷர்கள் அனைவரின் இருதயங்களையும் நிரப்ப எப்படி இறங்கினார் என்பதை பார்ப்போம். ஈசா தம்முடைய சீஷர்களிடமிருந்து புறப்பட்டு பரலோகத்திற்கு எப்படி ஏறினார் என்பதை இப்பொழுது வாசிப்போம். வேதம் கூறுகிறது, அப்போஸ்தலர் 1:6-11 ஆயத்துகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இவ்வாறு ஈசா பரலோகத்திற்கு ஏறினார். 33 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வாழ்ந்திருந்த பிதாவின் வீட்டிற்கு திரும்பினார். அவருடைய சிறிய சீடர்களின் கண்களுக்கு முன்பதாக அவர் பரலோகத்திற்கு ஏறிய போது அவருடைய புறப்பாடு எவ்வளவு கம்பீரமானது, எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த 3 ஆண்டுகளில் அவர்கள் பின்பற்றி வந்த இந்த ஈசா உண்மையிலேயே மசிக்தான். அவரை பற்றி எல்லா தீர்க்கதரிசிகளும் பேசினார்கள். அவருடைய பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு, அடக்கம், உயிர்த்தெழுதல் மற்றும் பரமேறுதல், நாசரேத்தின் ஈசா அவர்களை பற்றி தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்த அனைத்தையும் நிறைவேற்றியிருந்தார்கள். தாவூது தீர்க்கதரிசி சபோர் வேதத்தில் தீர்க்க தரிசனம் கூறியது போல பரலோகத்திற்கு ஏறினார். நண்பர்களே, ஈசா நபி இன்று எங்கே இருக்கிறார் தெரியுமா? ஈசா நபி பரலோகத்திற்கு சென்று இறைவனுடைய வலதுபுறத்தில் இருக்கிறார். மலக்குகளும் மற்றும் அதிகாரங்களும் கீழ்ப்படுகிறது என்று வேதம் கூறுகிறது. 1 பேதுரு 3:21-22 ஆயத்துக்களை வாசிக்கிறேன். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலதுபரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது படிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு மீண்டும் பரலோகத்திற்கு ஏறிய பிறகு 2 தேவ தூதர்கள் அவருடைய சீஷர்களுக்கு தோன்றி அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் இங்கே வானத்தை பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட இந்த இயேசு அவர் சொர்க்கத்திற்கு செல்வதை நீங்கள் கண்டதை போலவே திரும்பி வருவார். ஆம், ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மேகங்களில் திரும்புவார். அவர் திரும்புவதற்கு நீங்கள் தயாரா? அந்த நாளில் எல்லோரும் அவரை காண்பார்கள். கடவுள் தான் இரட்சகராகவும் உலக நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டவர் என்பதை அனைவரும் அறிவார்கள். அவர்கள் சொல்லும் போது வேத வாக்கியங்கள் அதைத்தான் அறிவிக்கின்றன. பிலிப்பியர் 2:11 ஆயத்தையும் அப்போஸ்தலர் 1:11 ஆயத்தையும் வாசித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்குவோம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக, இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தை நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அன்பான நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையோடு கேட்டதற்கு நன்றி. நீங்கள் கேட்ட வண்ணமாகவே இறைவன் உங்களுக்கு பலன் கொடுக்க துவா செய்கிறோம். எமது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை தொடர்ந்து சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.